வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் மேட்டுப்பாளையத்தில் அமைந்திருக்கும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் முருகேஷ் அவர்கள். அவர்கள் நம்முடன் பட்டுப்புழுவை தாக்கும் நோய்களை பற்றியும் ஊசியை பற்றியும் அவற்றின் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முருகேஷ். நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் உறுப்பு கல்லூரியாக இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டுப்புழுவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டுள்ளேன். நாம் தற்பொழுது பட்டுப்புழுவை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் ஊசியி பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகள் பற்றியும் விரிவாக காணலாம். பட்டுக்கூடு மகசூல் இழப்பு பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. அவற்றுள் பட்டுப்புழு நோய்கள் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றன. வருடம் முழுவதும் புழுக்களை வளர்ப்பதினாலும் சீதோஷ நிலை காரணமாகவும் பட்டுப்புழு மிக எளிதில் நோய்க்கிருமிகள் மற்றும் ஊசியை தாக்குதலுக்கு உட்படுகிறது. பெரும்பாலும் பட்டுப்புழுவை வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சாணம் மற்றும் ஃபெப்ரை நோய்கள் மற்றும் ஊசியை தாக்குகின்றன. இதனால் 30-40% வரை கூடு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. முதலாவதாக பட்டுப்புழுவை தாக்கும் நோய்கள், குறிப்பாக வைரஸ் நோய்களை பற்றி காணலாம். பட்டுப்புழுவை பல்வேறு விதமான வைரஸ் கிருமிகள் தாக்குகின்றன. அவை நியூக்ளியர் பாலிஹைட்ரோசிஸ் வைரஸ், சைட்டோபிளாஸ்மிக் வைரஸ், இன்ஃபெக்ஷியஸ் ஃப்ளாச்செரி வைரஸ் மற்றும் டென்சோ நியூக்ளியோசிஸ் வைரஸ் என 4 வகையாக பிரிக்கலாம். இவைகள் தனியாகவோ அல்லது ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தோ நோயினை ஏற்படுத்த வல்லது. பால் நோய், இந்நோய் கிராசரி என்றும் அழைக்கப்படுகிறது. வைரஸ் நோய்களுள் அதிகமாக தென்படக்கூடிய நோய் பால் நோயாகும். இந்த நோய் காரணமாக தமிழகத்தில் 15%, கர்நாடகாவில் 35% கூடு இழப்பு ஏற்படுகிறது. இந்த நோயின் அறிகுறிகளாவன: புழுவின் தோல் மினுமினுப்புடனும் எண்ணெய் தன்மையுடனும் காணப்படும். புழுக்கள் அமைதியிழந்து அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கும். கால்கள் பிடிமானத்தை இழப்பதால் புழுக்கள் தலைகீழாக தொங்கும். நோயினால் பாதிக்கப்பட்ட புழுவின் தோலானது மெலிந்து உறுதியிழந்து காணப்படுவதோடு மட்டுமின்றி தோளிலிருந்து நோய்க்கிருமிகளை கொண்ட வெள்ளை திரவம் வெளிப்படும். இளம் புழுக்கள் பாதிக்கப்படின் 4-5 நாட்களிலும், வளர்ந்த புழுக்கள் தாக்கப்படும் பொழுது 5-7 நாட்களிலும் இறப்பு நேரிடுகிறது. நோய் மேலாண்மை முறைகள்: 2.5% ஃபார்மலின் மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு அல்லது 500 ppm குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% சுண்ணாம்பு கரைசல் கொண்டு புழு வளர்ப்பு அறையை முழுமையாக கிருமி நீக்கம் செய்தல். புழு வளர்ப்பு சாதனங்களை 2% ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் 0.3% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலில் ஊற வைத்து பின்னர் வெயிலில் காய வைத்தல். நோய்வாய்ப்பட்ட புழுக்களை அப்புறப்படுத்துதல். புழு வளர்ப்பிற்கு ஏதுவான தட்பவெப்பம் மற்றும் ஈரத்தன்மையை ஏற்படுத்துதல். வளர்ப்பு முனைக்கு தகுந்த புழு எண்ணிக்கை மற்றும் சரியான முறையில் படுக்கையை சுத்தம் செய்வதன் மூலம் நோய் பரவுதலை தடுத்தல். வளர்ந்த புழுக்களுக்கு கொழுந்து இலை கொடுப்பதை தவிர்த்தல். படுக்கை கிருமி நாசினிகளை 100 முட்டை தொகுதிகளுக்கு 6 kg என்ற அளவில் புழுக்களின் மீது ஒவ்வொரு தோலுறுப்புக்கும் பின்னரும் மற்றும் 5ஆம் பருவ புழுக்களின் 4வது நாளிலும் தூவுதல். பாக்டீரியா நோய் அல்லது ஃப்ளாச்செரி, பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ், சூடோமோனாஸ் மற்றும் அக்ரோமோபாக்டர் முதலிய பல்வேறு வகை பாக்டீரியா கிருமிகளின் மூலம் ஃப்ளாச்செரி நோய் பட்டுப்புழுவை தாக்குகிறது. நோயின் அறிகுறிகளாவன: சுறுசுறுப்பின்மை, பசியின்மை, வாந்தி மற்றும் பேதி ஆகியவை நோயின் அறிகுறிகளாகும். நோயின் காரணமாக உடம்பு நீண்டும் மார்பு பகுதி வீங்கியும் காணப்படும். இறுதி கட்டத்தில் தோல் கருத்து காணப்படுவதோடு துர்நாற்றம் வீசக்கூடிய கருப்பு நிற திரவம் வெளிப்படும். பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் கிருமி மூலம் தாக்குதல் ஏற்படின் தலை கொக்கி வடிவத்தில் வளைந்து இறந்த பின்னர் தோல் கருத்தும் காணப்படும். நோய் மேலாண்மை முறைகள்: புழுக்களின் தோலில் சேதம் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுதல் அவசியம். இறந்த புழுக்களையும் படுக்கை கழிவுகளையும் சரியான முறையில் அப்புறப்படுத்துவதன் மூலம் நோய் பரவுவதை தடுக்கலாம். வளர்ப்பு அறையின் அளவிற்கு ஏற்றவாறு முட்டைகளை அடைக்காத்து வைக்க வேண்டும். தட்பவெப்பம் மற்றும் ஈரப்பதம் ஆகிய இரண்டிலும் அதிக மாற்றம் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுதல் வேண்டும். முறையான கிருமி நீக்கம் மிக மிக அவசியம். பயிரை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் நோய் கிருமிகளை பயன்படுத்தும் பொழுது மல்வெறி செடிக்கு மருந்து உபயோகிக்கும் இடத்திற்கும் உள்ள இடைவெளி 90 மீட்டருக்கு குறையாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மஞ்சள் இலை மற்றும் மண் படிந்த இலை ஆகியவற்றை தவிர்த்தல் வேண்டும். 800 ppm ஸ்ட்ரெப்டோமைசின் அல்லது குளோரோஃபெனிகால் மருந்தினை இலைவழியே கொடுப்பதன் மூலம் நோயின் தாக்கத்தை குறைக்கலாம். பூஞ்சான நோய். பெரும்பாலும் மழை மற்றும் குளிர்காலங்களில் பூஞ்சான நோய் காணப்படுகிறது. இந்நோயினை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் விவேரியா பேசியானா, மெட்டாரைசியம் அனிசோபிலே மற்றும் ஆஸ்பர்ஜில்லோஸ் போன்றவை ஆகும். நோயின் அறிகுறிகளாவன சுறுசுறுப்பின்மை, பசியின்மை, வாந்தி மற்றும் பேதி ஆகியவை இந்நோயின் அறிகுறிகளாகும். மேலும் பாதிக்கப்பட்ட புழுவின் தோல் விரிவித்தன்மையை இழந்து உடைந்திடும் நிலையில் இருக்கும். இறுதியில் புழுக்களின் மீது வெள்ளை மற்றும் பச்சை பூஞ்சாணம் படர்ந்து காணப்படும். ஆஸ்பர்ஜில்லஸ் பூஞ்சாணம் இளம் புழுக்களை தாக்கவல்லது. நோய் வாய்ப்பட்ட புழுக்கள் அழுகி காணப்படும், முடிவாக இறந்துவிடும். நோய் மேலாண்மை முறைகள். சுகாதார வளர்ப்பு முறையை கடைபிடித்தல். அறையின் அளவிற்கு மேல் புழுக்களை வளர்த்தல் மற்றும் பட்டினி போடுதல் கூடாது. ஈரப்பதத்தை குறைக்கும் பொருட்டு படுக்கையில் சுண்ணாம்பு தூளினை 3 கிராம் 1 சதுர அடி என்ற அளவில் பயன்படுத்துதல் வேண்டும். புழு வளர்ப்பு அறையின் சுவர் மற்றும் தரையினை சுண்ணாம்பு அல்லது பிளீச்சிங் தூள் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். தகுந்த காற்றோட்ட வசதி ஏற்படுத்துவது அவசியமாகும். சுரக்ஷா போன்ற படுக்கை கிருமி நாசினி இந்நோயை கட்டுப்படுத்தவல்லது. ஃபெப்ரைன் நோய். இது புரோட்டோசோவா என்ற நோய் கிருமியினால் ஏற்படுகிறது. இந்நோய் முட்டை மூலம் பரவக்கூடியது. முட்டை தயாரிக்கும் இடங்களில் தகுந்த நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இந்நோயினை தவிர்க்கலாம். நோய் இல்லாத முட்டைகள் மட்டுமே விநியோகம் செய்வதாலும் இந்நோயின் தாக்கம் வளர்ப்பகங்களில் காணப்படுவதில்லை. பட்டுப்புழுவை தாக்கும் பூச்சிகளில் ஊசியி முதன்மையானது. மல்வெறி பட்டுப்புழு வளர்ப்பில் ஊசியை தாக்குவதனால் அதிக பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு 100 முட்டை தொகுதிகள் கொண்ட புழு வளர்ப்பிற்கும் சரியாக 10 கிலோ வரை பட்டுக்கூடு மகசூல் இழப்பு உண்டாகிறது. ஊசியின் தாக்குதல் வருடம் முழுவதும் காணப்பட்டாலும் குறிப்பாக மழைக்காலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இத்தகைய ஊசியானது டாக்னிட் என்ற வகையை சார்ந்தது. ஊசியின் வாழ்க்கை சுழற்சி. ஊசியின் மொத்த வாழ்நாள் 14 முதல் 18 நாட்கள் ஆகும். இந்த வாழ்நாட்களானது தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. ஊசியின் வாழ்க்கையில் 4 முக்கிய பருவங்கள் உள்ளன. அவை முட்டை பருவம், புழுப்பருவம், கூட்டுப்புழு பருவம் மற்றும் வளர்ச்சியடைந்த ஈ பருவமாகும். நன்கு வளர்ச்சியடைந்த ஈ கரிய சாம்பல் நிறமுடையதாக இருக்கும். சாதாரண ஈயை போல் இருந்தாலும் அதைவிட சற்று அளவில் பெரியதாக இருக்கும். பெண் ஈ தன் வாழ்நாளில் 400 முதல் 500 முட்டைகள் வரை இடுகின்றது. இது தோராயமாக 1 முட்டை குவியலை அளிக்கும் திறன் கொண்டது. ஒரு ஈயானது 2 அல்லது 3 முட்டைகளை பட்டுப்புழுவின் மீது மேற்புறம் அல்லது பக்கவாட்டில் இடுகிறது. 2 நாட்களில் முட்டையிலிருந்து புழுக்கள் வெளிவந்து பட்டுப்புழுவின் தோலை துளைத்து உட்செல்லும். ஈயின் புழுப்பருவம் 4 முதல் 6 நாட்களாகும். நன்கு வளர்ச்சியடைந்த புழுக்கள் பட்டுப்புழுவிலிருந்து வெளிவந்து கூட்டுப்புழுவாக மாறும். கூட்டுப்புழு பருவம் 8 முதல் 12 நாட்களாகும். ஊசியின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்மை நிறமுடையது. ஊசியின் புழுவானது 2 முதல் 3 நாட்களில் முட்டையிலிருந்து வெளிவரும். அப்புழுக்கள் பட்டுப்புழுவின் உடலை துளைத்து கொண்டு உள்ளே நுழைந்துவிடும். ஊசி ஈ துளைத்து சென்ற இடத்தில் பட்டுப்புழுவின் மீது ஒரு கரிய புள்ளி ஏற்படும். புள்ளி உள்ளே வளர வளர கரும்புள்ளியும் பெரியதாகி கொண்டே வந்து ஒரு தெளிவான கரிய வடுவாக ஆகிவிடுகின்றது. பட்டுப்புழுவின் தோலில் கீழேயே முதல் 2 பருவங்களும் வாழ்கின்றன. 3ம் பருவப்புழு நகர்ந்து பட்டு உற்பத்தியாகும் சுரப்பியை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் தின்றுவிடும். நன்கு வளர்ந்த பின் புழு தன் வாயில் உள்ள கொக்கி போன்ற உறுப்புகளால் பட்டுப்புழுவை துளைத்து கொண்டு வெளிவருகிறது. வெளியேறிய புழுக்கள் வளர்ப்பு அறையிலுள்ள இருட்டாத பகுதிக்கு சென்று சுவர் ஓரங்களிலுள்ள துளைகளில் கூட்டுப்புழுவாக மாறும். கூட்டுப்புழுவின் தோற்றம் சற்றே நீண்ட சதுரமாகவும் செம்பழுப்பாகவும் இருக்கும். இதன் நிறம் அடர் பழுப்பிலிருந்து கரிய நிறமாக மாறும். இவற்றிலிருந்து வெளிவந்த ஊசி ஈக்கள் 5 முதல் 6 நாட்கள் வரை வாழும். மேலும் ஊசி ஈயானது 4 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் திறன் கொண்டதாகும். தாக்குதல் விபரம். பட்டுப்புழுவின் உடலில் கரிய புள்ளி ஏற்படுதல். ஊசி ஈ பட்டுப்புழுவின் உறுப்புகளை துளைத்து கொண்டு வருவதால் பட்டுப்புழுக்கள் இறந்து விடுதல் மற்றும் ஊசி ஈ புழுக்களினால் துளைக்கப்பட்ட பட்டுக்கோடு போன்றவற்றால் ஊசியின் தாக்குதல் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். ஊசி நன்கு வளர்ந்த 4 அல்லது 5 பருவ புழுக்களை தாக்குகிறது. பட்டுப்புழுக்கள் 3, 4 அல்லது 5 பருவத்தின் தொடக்கத்தில் தாக்கப்பட்டால் கூடு கட்டுவதற்கு முன்பே பட்டுப்புழுவின் உடலை துளைத்து கொண்டு ஊசியின் புழு வெளிவருகின்றது. இதனால் பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுகின்றன. 5 பருவத்தின் கடைசியில் ஊசியின் தாக்குதல் ஏற்பட்டால் பட்டுப்புழு மிகவும் வலிவற்ற கூடினை கட்டும். ஊசிப்புழு பட்டுக்கூடுகளை விட்டு வெளிவருவதனால் துளைக்கப்பட்ட கூடு ஏற்படுகின்றது. இவற்றை நூற்பது மிகவும் கடினம். ஊசியினை கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த முறைகள். ஊசியினால் தாக்கப்பட்ட பட்டுப்புழுக்கள் கீழே விழுந்த ஊசி புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழித்துவிட வேண்டும். ஊசியினால் துளைக்கப்பட்ட பட்டுக்கூடுகளை பிரித்தெடுத்து அவற்றை பட்டுக்கூடுகளின் கழிவுகளோடு சேர்த்து எரித்துவிட வேண்டும். பட்டுப்புழுக்களின் வளர்ப்பறையின் சுவர் ஓரங்களில் துளைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதனால் ஊசியில் ஈக்கள் கூட்டுப்புழுவாக ஆகாமல் தடுக்கப்படும். ஊசி ஈக்கள் வளர்ப்பறையினுள் நுழைவதை தடுக்க வளர்ப்பறையின் ஜன்னல்களில் மற்றும் கதவுகளில் வலையடித்தல் வேண்டும். பட்டுப்புழுக்களின் கூடுகளை பட்டுக்கூடு அங்காடிக்கு எடுத்துச் செல்லும் முன் ஊசியினால் துளைக்கப்பட்ட பட்டுக்கூடுகளை பிரித்தெடுப்பதன் மூலம் ஊசி ஈக்கள் மேலும் பரவாமல் தடுக்க முடியும். மேலும் ஊசி ஈயினை கவரும் மாத்திரைகளை 1 லிட்டர் தண்ணீரில் 2 மாத்திரைகள் வீதம் கரைத்து அந்த கரைசலை வளர்ப்பறையினுள் ஜன்னல் மற்றும் கதவருகே வைத்து தாய்ப்பூச்சியை கவர்ந்து அழிக்கலாம். பட்டுப்புழுவின் 3வது பருவத்திலிருந்து இம்முறையை பயன்படுத்த வேண்டும். இந்த கரைசலை 3 நாட்களுக்கு ஒருமுறை மாற்ற வேண்டும். உயிரியல் கட்டுப்பாடு முறையில் நிசோலிங்ஸ் தைமஸ் என்ற ஒட்டுணியினை 100 முட்டை தொகுதிகளுக்கு 1 லட்சம் ஒட்டுணிகள் என்ற விகிதத்தில் மாலை நேரங்களில் வெளியிடலாம். அல்லது டெட்ராஸ்டிகஸ் ஒட்டுணிகளை 100 முட்டை தொகுதிகளுக்கு 10,000 எண்ணிக்கையில் 4ஆம் நிலை புழு வளர்க்கும் போது பரவச் செய்ய வேண்டும். ப்ளீச்சிங் பவுடர் மருந்து தெளித்த 2 நாட்கள் கழித்தே ஒட்டுணிகளை வளர்ப்பறையில் விட வேண்டும். வளர்ப்பறைக்கு முன்னர் ஒரு முன்னறையை அமைத்து ஊசி ஈ வளர்ப்பறையினுள் புகாமல் தடுக்கலாம். உணவுக்காக இலைகளையோ தண்டுகளையோ வளர்ப்பறையினுள் எடுத்துச் செல்லும்போது ஊசி ஈ அதனுடன் செல்லாமல் இருக்க கவனம் செலுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் 3வது பருவத்தில் ஊசி ஈ கொல்லி மருந்து தெளித்தல் அவசியம். இதனை பட்டுப்புழுவின் 3வது மற்றும் 4வது பருவத்தின் 2வது நாளிலும் 5வது பருவத்தின் 2, 4 மற்றும் 6வது நாளிலும் தெளிக்க வேண்டும். ஊசி ஈ மருந்து தெளித்து சுமார் 1 மணி நேரம் கழித்தே உணவளிக்க வேண்டும். மேற்கூறிய முறைகளை செம்மையாக கையாளுவதனால் பல்வேறு வகையான நோய்களிலிருந்தும் ஊசியின் தாக்குதலிலிருந்தும் பட்டுப்புழுவை பாதுகாக்கலாம். இவ்வாறு செய்வதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பட்டுக்கூடு மகசூல் இழப்பானது பெருமளவு குறைந்து வருமானம் இரட்டிப்பாகிறது. நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பட்டுப்புழுவை தாக்கக்கூடிய நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மையும் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.